إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد நாம் ஏற்றிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் இந்த இஸ்லாம் எங்களுடைய கையிலே வந்து சேருவதற்காக அதே இஸ்லாமினுடைய பல சட்டதிட்டங்களை நாங்கள் அறிந்து கொள்வதற்காக அல்லாஹ்வின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதேபோன்று அவர்களுடைய தோழர்களும் அறம் பாடுபட்டிருக்கிறார்கள் என்பது அவர்களுடைய சிறப்பான அந்த வரலாறுகளின் மூலமாக நாங்கள் புரிந்து கொள்ளலாம். இன்று நாம் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் மிக இலகுவான முறையிலே அடைந்திருக்கக்கூடிய இந்த இஸ்லாத்தை அதேபோன்று இஸ்லாமிய இந்த கல்வியையும் உதாசீனம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த இஸ்லாம் பூமியிலே நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காகவும் அதே போன்று இஸ்லாமிய அறிவு பல மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்பதற்காகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களோடு இருந்த பல தோழர்களும் தங்களுடைய உயிரையும் பார்க்காமல் எந்த ஒரு சிரமங்களையும் பார்க்காமல் மிக பாரிய கஷ்டங்களுக்குள் அவர்கள் உள்ளாகி இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அருமை தோழருடைய ஒரு சம்பவத்தை இந்த பாடத்திலே நான் உங்களுக்கு எடுத்துச் செல்லலாம் நினைக்கிறேன். அடிக்கடி நாம் கேள்விப்படக்கூடிய ஒரு பேர் தான் அபு ஹுரைரா என்ற நபித்தோழருடைய இந்த பெயர். இவர்களை பொறுத்தவரையில் ஆரம்ப காலத்திலே இஸ்லாத்திலே நுழைந்த ஒரு சஹாபி கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கும் ஹிஜ்ரத் செய்து அங்கு சுமார் 6 வருடங்கள் கடந்த பின்னர் தான் இந்த தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வந்து இணைந்து கொள்கிறார்.
இவர்களுடைய சரியான பூர்வீகம் யமன் பகுதி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாத்தை போதித்த அந்த இடத்திற்கும் யமன் பகுதிக்கும் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் தூரம். அந்த தூரமான பகுதியிலிருந்து இஸ்லாத்தை நாடி வந்த ஒரு சிறந்த ஒரு தோழர்களிலே இவர்கள் ஒருவர். இவர்களுடைய கோத்திரம் தௌஸ் என்ற கோத்திரம். இவர்கள் வருகின்ற பொழுது இவர்களுடைய பெயர் அப்துஷம்ஸ் என்றிருந்தது.
அதாவது அவர்களுடைய யமன் கலாச்சாரத்தின் பிரகாரம் சூரியனின் அடிமை என்றுதான் அவர்களுடைய பெயர் இருந்தது.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய பெயரை அப்துர் ரஹ்மான் என்று மாற்றினார்கள். அவர்களுக்கு ஒரு சிறிய பூனை இருந்தது. ஹெர்ரத்துன் என்று சொன்னால் அரபியிலே பூனைக்கு சொல்லப்படும். சிறிய பூனைக்கு ஹுரைரா என்று சொல்லப்படும். சிறிய பூனை வந்து அவர்களோடு இருந்ததன் காரணமாக, அதனை அவர்கள் பராமரித்துக் கொண்டிருந்ததன் காரணமாக, சிறிய பூனையின் தந்தை அபு ஹுரைரா என்ற அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே புனைப்பெயர்க்கப்பட்டார்கள். அதனை அவர்கள் விரும்பியும் ஏற்றுக்கொண்டார்கள். அதன் அடிப்படையில் அவர்களுடைய இந்த புனை பெயரான இந்த புனை மக்களுக்கு மத்தியில் பிரபல்யமான பெயரா அவர்களுடைய ஆரம்ப பெயரையும் விட்டு, அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு அப்துல் ரஹ்மான் என்று பெயர் வைத்தார்கள், அதுவும் விடுபட்டு புனை பெயர் மக்களுக்கு மத்தியிலே பிரபல்யமான பெயராகவும், அதே போன்று எங்களுக்கு மத்தியிலும் அந்த பெயர் தான் பிரபல்யமான ஒரு பெயராக இருக்கிறது. இந்த சஹாபியை பொறுத்தவரையில் ஹிஜ்ரி ஆறாம் நூற்றாண்டுக்கு பிறகு வந்து அவர்கள் இஸ்லாத்தை தழுவிக்கொண்டாலும், அல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டு ஹதீஸ்களை அறிவிக்கின்ற விஷயத்தில் அதிகூடிய ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடிய ஒரு நபித்தோழராக இந்த அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளங்குகிறார். இவர்களுடைய ஒரு வரலாறை இவர்கள் சொல்லுகிறார்கள். பல கட்டங்களிலே பல்வேறு விதமாக அவர்களை பற்றி அவர்கள் சொல்லுகிறார்கள். எப்படி அவர்கள் அந்த அவர்களுடைய ஊர் யமனில் இருந்து மதீனாவுக்கு வந்தார்கள் என்ற விஷயத்தை பற்றி சொல்லுகின்ற போது, சஹீஹ் புகாரியில 2531 இலக்கத்திலே வரக்கூடிய ஒரு செய்தி, அவர்கள் சொல்லுகின்றார்கள், குஃபர் நாட்டிலிருந்து வெளியேறி இஸ்லாத்தை அடைந்து கொள்வதற்காக பல நாட்கள் பல இரவுகள் பிரயாணம் செய்து தான் அந்த பயணத்தை அடைந்ததாக அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார். இவர்கள் அந்த பயணத்தை மேற்கொண்ட பொழுது இவர்களுக்கு ஒரு அடிமை இருந்தது. யமனிலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அந்த அடிமையின் துணையோடு தான் அவர்கள் வருகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனை அந்த இடத்திலே அந்த அடிமை காணாமல் போய்விட்டார். பிரயாணத்தில் அவர்களால் ஒன்றாக வர முடியவில்லை, அந்த அடிமை காணாமல் போய்விட்டார். வந்த சோதனைகளுக்கு மத்தியிலும் தனியே அவர்கள் பயணம் செய்து பல நாட்களும் பல இரவுகளும் பயணம் செய்துதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து அடைகிறார்கள். வந்து அடைந்ததன் பிறகு ஃபலம்மா கதிம்து அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்தபோது பாயஅத்துஹு அவர்களிடத்திலே நான் பைஅத் செய்தேன். ஃபபைனான இந்தஹு இத் தலால் குலாம், இப்படி நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே தான் என்னிடமிருந்த அந்த காணாமல் போன என்னுடைய அடிமை வந்து சேர்ந்தார். ஃபகால் அலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா அபா ஹுரைரா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபு ஹுரைராவே ஹாதா உலாமுக், இதோ உங்களுடைய அந்த அடிமை வந்து விட்டார். ஃபகுல்து, நான் சொன்னேன், ஹுவா ஹுர்ருன் லிவஜ்ஹில்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய முகத்திற்காக அவர் அடிமை என்று நான், அவர் சுதந்திரவாதி என்று நான் அவரை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கிவிட்டேன். ஃபாதக்துஹு, அவரை நான் உரிமையிட்டு விட்டேன் என்று அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய அந்த அடிமை மதீனாவை வந்து அடைந்ததன் பிறகு அவர்களோடு இணைந்து கொண்டதையும், அதே போன்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக யமனிலிருந்து அவர்கள் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்திலே அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பயத் செய்த அந்த விஷயத்தையும் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இதை நாம் பிரிவுகளிலே பார்க்கிறோம். அவர்கள் இஸ்லாத்திற்குரிய அந்த பயத்தை அவர்கள் திட்டவட்டமாக நிராகரிக்கிறார்கள். அதனை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. பயத்து என்றால் அவர்கள் அவருடைய கணிப்பு அது ஒரு ஆட்சியாளரிடத்திலேதான் செய்ய வேண்டும் என்பது அவர்களுடைய கணிப்பு. அது வேறாக ஆட்சியாளருக்குரிய ஒரு பயத்து என்றும் அதே போன்று ஆன்மீக பயத்து என்றும் பிரித்து வைத்திருக்கிறார்கள். ஆன்மீக பயத்து என்று ஒன்று இஸ்லாத்திலே கிடையாது. இஸ்லாத்தை ஏற்பதற்குரிய ஒரு பயத், இந்த பயத்தை பொறுத்தவரையில் யார் யார் இஸ்லாத்தை ஏற்க வருகிறார்களோ சத்திய கூட்டமாக இருக்கக்கூடிய அந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனில் நுழைய இருக்கிறார்களோ அவர்கள் அந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனை நிர்வகிக்கக்கூடிய பகுதி அமீரிடத்திலோ அல்லது தலைமையிடத்திலோ வந்து செய்யக்கூடிய பயத்து தான் இஸ்லாத்திற்குரிய அந்த பயத். பாருங்கள், இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமனிலிருந்து இஸ்லாத்தை தேடி அவர்கள் வருகிறார்கள். இஸ்லாத்தை தேடி வந்ததன் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவர்கள் பயத் செய்துதான் அந்த இஸ்லாத்திற்குள்ளே அவர்கள் நுழைகிறார்கள். இன்று பிரிவுகளிலே வாதிக்கக்கூடிய அந்த வாதங்கள் பிழையானது. அவர்கள் நபித்துவத்துக்குத்தான் பயத் என்றும் ஹிலாபத்துக்குத்தான் பயத் என்றும் ஒரு பிழையான ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். ஹிலாபத்துக்குரிய பயத் எப்பொழுது தேவைப்படும் என்றால் ஒரு அமீர் மாறுகின்ற பொழுது அந்த அமீருக்கு செய்யக்கூடிய பயத்தான் ஹிலாபத்துக்குரிய இமாரத்துக்குரிய பயத் என்று சொல்லப்படும். ஒரு அமீர் இருக்கிறார், அவர் ஏதோ ஒரு காரணத்திற்காக அந்த பதவியை கொடுத்து விடுகிறார் இயலாது என்று, அல்லது ஒரு அமீர் மரணித்து விட்டார், அடுத்த அமீர் உருவாகிறார், அந்த இடத்திலே வந்து அந்த அமீருடைய கட்டுப்பாட்டை உறுதிப்படுத்துவதற்காக பயத் செய்வது. இந்த பயத்தை பொறுத்தவரையில் எல்லோரும் கட்டாயம் பயத் செய்துதான் ஆக வேண்டும் என்பது கிடையாது. அது ஒவ்வொரு கூட்டத்தினுடைய தலைவர்கள் செய்வார்கள் அல்லது விரும்பியவர்கள் செய்வார்கள். எப்படியோ முதலாவது அமீரிடத்திலே செய்த அந்த பயத்தை அவர்கள் நிறைவேற்றிக் கொண்டிருந்தால் அது போதுமானது. எப்பொழுது அமீர் வேண்டுகிறாரோ அந்த நேரத்திலெல்லாம் அவர்கள் பயத் கொடுப்பதற்கும் தயாராக இருக்க வேண்டும். ஆனால் இஸ்லாத்திற்குரிய இந்த பயத்தை பொறுத்தவரையில் ஒருவர் முஷ்ரிக்காக இருந்துவிட்டு அல்லது ஏனைய பிரிவுகளிலே இருந்துவிட்டு இஸ்லாத்தை ஏற்பதற்காக வந்து செய்யக்கூடிய பயத், இந்த பயத்தை பொறுத்தவரையில் இது யாருடைய கழுத்திலே இல்லையோ அவர் ஜாஹிலிய மரணத்திலே மரணிப்பார் என்பது அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதனை உறுதிப்படுத்தும் விதமாக இந்த செய்தியும் அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். யமனில் இருந்து வந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பயத் எடுக்கிறார். அதன் பிறகு இவர்கள் சொல்லுகின்றார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுமார் 3 வருடங்கள் இருந்தேன். அகமது என்ற கிரந்தத்திலே 10150 இலக்கத்திலே இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. நாங்கள் கைஸ் பின் அபி ஹாசிம் என்பவர் அறிவிக்கிறார், அதைனா அபா ஹுரைரா, ஒருமுறை நாங்கள் அபு ஹுரைராத்திலே வந்து சொன்னோம், ஹத்தீஸ்னா, எங்களுக்கு நீங்கள் ஹதீஸ்களை அறிவியுங்கள் என்று நாங்கள் சொன்னோம். கால், அதற்கு அவர்கள் சொன்னார்கள், சஹிப்து ரசூல் அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத ஸினீன், நான் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு 3 வருடங்கள் தான் சேர்ந்திருந்தேன். மா குன்து ஸனவாத்தின் கத்துன் ஆக்கல மின்னி ஃபீஹின், என்னை கடந்து போன பல வருடங்கள் இருக்கின்றன, நான் அவர்களோடு இருந்த அந்த வருடங்களிலே பெற்ற அறிவை காட்டிலும் வேறு எந்த ஒரு காலப்பகுதியிலும் நான் அறிவை பெற்றுக் கொள்ளவில்லை. அதே போல மின்ஹுன்ன, அந்த காலப்பகுதியில் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு செய்திகளையும் மனனமிட்டுக் கொள்வதை தவிர எனக்கு விருப்பமான எந்த ஒரு விஷயமும் இல்லை என்று அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார். எனவே 3 வருடங்கள் தான் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இணைந்து இருந்திருக்கிறார்கள். அந்த இணைந்து இருந்த கூடிய காலம் வந்து அவர்கள் அதிகமாக அறிவை பெற்ற காலமாகவும், அதே போன்று மிகவும் விருப்பத்துக்குரிய ஒரு காலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் உள்வாங்கி அதனை மனனம் செய்து அதை ஏனையவர்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய அந்த சக்தியை பெறக்கூடிய ஒரு சிறந்த ஒரு காலமாக, விருப்பத்துக்குரிய காலமாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களுக்கு அந்த காலங்கள் கடந்திருக்கிறது என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அதே போல சஹீஹுல் புகாரியிலே 113வது இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி, சமயத்து அபா ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு யகூல் மாமின் அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹதுன் அக்ஸர ஹதீஸன் அன்ஹு மின்னி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களில் என்னை விட அதிகமான ஹதீஸ்களை அறிவித்த எந்த ஒரு நபரையும் நான் காணவில்லை. இல்லா அப்துல்லா பின் அம்ர், அப்துல்லா பின் அம்ரை தவிர அவர்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்து ஹதீஸ்களை எழுதக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஃபஇன்னஹு கான யக்துபு வலா அக்து, அவர்கள் ஹதீஸ்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை அப்படியே எழுதி அதனை அவர்கள் பாதுகாத்து வைத்திருப்பார்கள். நான் எழுத மாட்டேன், என்னுடைய உள்ளத்திலே நான் அதனை மனனம் செய்து பாதுகாத்து வைத்திருப்பேன் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார். சிலரை பொறுத்தவரையில் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் விஷயத்திலே சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஹதீஸ்கள் எழுதப்படவில்லை, அது பிறகுதான் எழுதப்பட்டது என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் சொல்லி ஹதீஸை குர்ஆனுடைய அந்த தரத்தை விட குறைப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் ஹதீஸ்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. இந்த அப்துல்லா பின் அம்ரு பின் அல்-ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஹதீஸை எழுதக்கூடியவர்களாக இருந்தார்கள். இவர்கள் ஹதீஸை எழுதுவதற்காக குறைஷிகளிலே சிலர் வந்து குறையாக சொன்னார்கள், நீங்கள் ஹதீஸ்களை எழுதாதீர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் எழுதாதீர்கள். ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர், அவருடைய வாயிலிருந்து சில வார்த்தைகள், கோபத்தில் சில வார்த்தைகள் வரலாம், வித்தியாசமான சில வார்த்தைகள் வரலாம், நீங்கள் எழுதாதீர்கள் என்று சொன்னார். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேள்விப்பட்டது இந்த விஷயம். மக்கள் சிலர் ஹதீஸ்களை எழுத வேண்டாம் என்று சொல்கிறார்கள் என்று. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எழுதுங்கள் ஹதீஸ்களை, நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் எழுதுங்கள். ஏனென்றால் என்னுடைய வாயிலிருந்து உண்மையானதை தவிர சத்தியமானதை தவிர வேறு எந்த ஒன்றும் வெளியாகாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம். எனவே ஹதீஸ்களை பொறுத்தவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே எழுதியும் அதனை பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். அதே போன்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களை போன்று ஹதீஸ்களை அவர்களுடைய உள்ளங்களிலே மனனமாக்கியும் அவர்கள் பாடமாக்கி வைத்திருக்கிறார்கள். இந்த வகையிலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் ஹதீஸ்களை, அதிகமான ஹதீஸ்களை அவர்கள் மனனம் செய்து வைத்திருக்கிறார்கள். அதே போல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களை பற்றி சஹாபாக்களுக்கு மத்தியிலே பிற்காலத்திலே ஒரு சில சர்ச்சைகள் உருவாகியது. ஏனென்று சொன்னால் இவர்கள் அதிகமான ஹதீஸ்களை அறிவிக்கிறார்கள் என்கின்ற ஒரு குறைபாடு, அது சஹாபாக்களுக்கு மத்தியிலும் இருந்தது. அதே போன்று அந்த சஹாபாக்களுக்கு பிறகு வந்த தாபியின்களுக்கு மத்தியிலும் அது அந்த விமர்சனம் காணப்பட்டது. இந்த விமர்சனம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களுடைய காதுகளுக்கும் எட்டியது. அந்த விமர்சனத்தை ஒட்டி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் சில விஷயங்களை சொன்னார்கள். அது சஹீஹுல் புகாரியிலே 2047வது இலக்கத்திலே பார்க்கலாம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இன்னக்கும் தகோலோன், நீங்கள் சொல்லுகிறீர்கள், இன்ன அபா ஹுரைரா யக்ஸுருல் ஹதீத் அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூ ஹுரைரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் அதிகமான ஹதீஸ்களை அறிவிக்கிறார் என்று நீங்கள் விமர்சனம் செய்கிறீர்கள். இன்னும் நீங்கள் சொல்லுகிறீர்கள், வ தகூலூன மா பாலுல் முஹாஜிரீன வல் அன்சார், எத்தனையோ அன்சாரி தோழர்கள் இருக்கிறார்கள், அதே போல எத்தனையோ முஹாஜிர் தோழர்கள் இருக்கிறார்கள், லா யுஹத்தித்துன அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிமித்லி ஹதீஸ் அபி ஹுரைரா, அவர்கள் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பது போன்று அதிகமான ஹதீஸ்களை அவர்கள் அறிவிப்பதில்லை. முஹாஜிர்கள் எத்தனையோ வருடங்கள் நபியோடு இருந்த தோழர்கள், அதே போன்று அன்சாரிகள் சுமார் 10-11 வருடங்கள் நபியோடு இருந்த தோழர்கள், அவர்கள் எத்தனையோ பேர் இந்த இவ்வளவு அதிகமான ஹதீஸ்களை அறிவிப்பதில்லை. அபு ஹுரைரா இப்படி அதிகமான ஹதீஸ்களை அறிவிக்கிறார்களே என்று நீங்கள் குறை சொல்லுகிறீர்கள் என்று சொல்லிவிட்டு அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய விஷயத்தை சொல்கிறார். என்ன, இன்னல் முஹாஜிரி முஹாஜிர் தோழர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு சந்தையிலே போய் வியாபாரம் செய்கின்ற விஷயத்திலே அவர்கள் அதிகமாக ஈடுபட்டிருந்தார்கள். அவர்களுக்கு குடும்பங்கள் இருந்தது, அவர்கள் சந்தைகளுக்கு போய் அதிகமான வியாபாரங்களிலே ஈடுபட்டிருப்பதன் காரணமாக அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அதிகமாக இருந்தது கிடையாது. அதே போன்று அன்சாரி தோழர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு தோட்டங்கள் இருந்தது, அந்த தோட்டங்களை பராமரிக்கின்ற வேலைகள் இருந்தது, அதே போன்று குடும்பங்கள், அதே போன்று மிருகங்கள், ஒட்டகங்கள் இவைகளை கவனிக்கக்கூடிய வேலைகள் இருந்ததன் காரணமாக அவர்கள் அந்த வேலையிலே இருந்தார்கள். ஆனால் நான் அப்படியல்ல. வகுந்து அல்ஸமு ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா மில்லி பதனி, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து இருப்பேன், என்னுடைய வயிறு நிறைகிறதா இல்லையா என்பதை கூட நான் பொருட்படுத்தாமல் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எல்லா சந்தர்ப்பங்களிலும் நான் சேர்ந்திருப்பேன் என்று சொல்லிவிட்டு அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள். அந்த அன்சாரி தோழர்கள் கேட்ட ஒரு சில செய்திகளை அவர்கள் மறந்திருப்பார்கள். அதே போன்று எல்லா நேரத்திலும் அவர்கள் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கவில்லை. ஆனால் நான் என்றால் அவர்களோடு தொடர்ந்து இருந்தேன். வேறு எந்த வேலைகளுக்கு நான் போவது கிடையாது. அவர்களிடம் இருந்து ஹதீஸ்களை கேட்பதும் அதனை பாடமாக்குவதும் தான் எனக்கு வேலையாக இருந்தது. ஒருமுறை அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி கேட்டார்கள், அதாவது இன்னஹு லன் யபுஸுத் அஹதுன் ஸௌபஹு ஹத்தா அக்லிய மகாலதி ஹாதிஹி, உங்களில் யாராவது தன்னுடைய ஒரு ஆடையை விரித்து நான் அந்த ஆடையிலே சில வசனங்களை நான் ஓதுவேன், சில சொற்றொடர்களை நான் சொல்லுவேன், அதனை அவர் எடுத்து சும்ம யஜ்மவு இலைஹி ஸௌபஹு, தன்னுடைய ஆடையை நான் சொன்ன சொற்றொடர்களோடு சேர்த்து பிடித்து அந்த ஆடை அவர் தன்னோடு ஒட்டி கொண்டால் இல்லா வா மா அகூல், நான் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் அவர் மறக்க மாட்டார், நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் அவர் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுவார் என்று ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உடனே நான் என்ன செய்தேன், நமிரத்தன், என்னிடத்திலே இருந்த ஒரு துணி அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் நீட்டினேன். என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதக்கூடிய எல்லா விஷயங்களையும் ஓதினார்கள். ஓதியதன் பிறகு நான் அதனை எடுத்து என்னுடைய நெஞ்சோடு வைத்து சேர்த்து கொண்டேன். அதன் பிறகிலிருந்து அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஃபமா நஸீது மின் மகாலதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தில்க மின் ஷைன், அந்த நாளிலிருந்து அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன எந்த ஒரு செய்தியையும் நான் மறக்கவில்லை, அப்படியே முழுமையாக அது ஞாபகத்தில் இருக்கிறது என்று அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார். இதுதான் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிகமான செய்திகளை ஹதீஸ்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து அறிவிப்பதற்குரிய காரணம். அந்த ஹதீஸ்களை அவர்கள் நல்ல ஞாபகமாக அவர்கள் அறிவிப்பார்கள், அதிலே குறைபாடு இருக்காது. அதற்குரிய சிறப்பம்சம் காரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில துஆக்களை ஓதி அந்த ஆடையிலே ஊதினார்கள். அந்த ஆடையை எடுத்து அபு ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொண்டார்கள். அதன் காரணமாக அவர்கள் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயமும் மறப்பதும் இல்லை, அதே போன்று அன்சாரி தோழர்களை போன்று முஹாஜிர் தோழர்களை போன்று அல்லாஹ்வின் தூதரை விட்டு அவர்கள் பிரியக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவர்களோடு சேர்ந்து இருக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்கின்ற ஹதீஸையும் நாங்கள் பார்த்து கொள்ளலாம். அதே போல இன்னொரு இடத்திலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், அஹ்மதி என்ற கிரந்தத்திலே 10964 இலக்கத்திலே வருகிறது. யகூலூன, மக்கள் சொல்லுகிறார்கள், அக்சர்த அக்சர்த, நீங்கள் அதிகமான ஹதீஸ்களை அறிவிக்கிறீர்கள், அதிகமான ஹதீஸ்களை அறிவிக்கிறீர்கள் என்று மக்கள் என்னை குறை சொல்லுகிறார்கள். பலவ் ஹத்தஸ்துக்கும் பிகுல்லிமா சமயத்து மின நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்ட எல்லா செய்திகளையும் உங்களுக்கு அறிவிப்பேனே ஆனால் ரமைத்து மூனி பில் கஷ், என்னை நீங்கள் ஒட்டக விட்டைகளால் அடிக்க ஆரம்பித்து விடுவீர்கள் அல்லது கல்லால் என்னை நீங்கள் அடிக்க ஆரம்பித்து விடுவீர்கள். ஏன் அந்த அளவு அதிகமான ஹதீஸ்களை நான் கேட்டிருக்கிறேன். ஒமா நாலர்த்து மூனி, அந்த எல்லா செய்திகளையும் நான் அறிவித்தால் எனக்கு நீங்கள் அவகாசம் தரவும் மாட்டீர்கள், எனக்கு தவணை தரவும் மாட்டீர்கள், என்னை அடித்து விடுவீர்கள் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு ஒரு கட்டத்திலே சொன்னார். சஹீஹுல் புகாரியிலே இன்னொரு கட்டத்திலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், 120 இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி, ஹஃபில் துமின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஆயின், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து இரண்டு பைகள் இரண்டு பேக்களுக்கிலே இந்த ஹதீஸ்களை நான் கேட்டிருக்கிறேன், இரண்டு பொதிகள். ஃபாம்மா அஹதுஹுமா, அதிலே ஒரு பொதி இருக்கிறதே, ஃபபஸஸ்து, நான் அதனை பிரித்து பங்கு வைத்து விட்டேன். வாம்மல் ஆஹர், இன்னொரு பொதி இருக்கிறது, ஃபலௌ பஸஸ்துஹு, அதனை நான் விரித்து அதை நான் பங்கு வைத்தால் என்னுடைய இந்த குரல் வலை அறுக்கப்பட்டுவிடும் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்லுகிறார். அந்த அளவு அதிகமான செய்திகளை அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்து அவர்கள் கேட்டிருக்கிறார். அதிலே அந்த காலத்திலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில ஃபித்னாக்கள் குழப்பங்கள் சம்பந்தமான ஒரு சில செய்திகளும் இருக்கின்றன. எனவே அவர்கள் அமல் ரீதியான செய்திகளை மக்களுக்கு பிற்காலத்திலும் தேவைப்படக்கூடிய மார்க்க சம்பந்தமான செய்திகளை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொல்லிவிட்டார். ஆனால் பிற்காலத்தில் வரக்கூடிய ஃபித்னாக்கள் ஆட்சியாளர்களை பற்றி ஒவ்வொரு பிழையானவர்களை சுட்டிக்காட்டக்கூடிய விஷயங்களை பற்றி எத்தனையோ செய்திகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அந்த செய்திகளை அவர்கள் சொல்லுவார்களே ஆனால் அவர்கள் அந்த ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது வேறு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அவர்களை அறுத்து விடுவார்கள், கொன்று விடுவார்கள் என்பதற்காக அதனை அவர்கள் சொல்லவில்லை என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார். எனவே மக்கள் அதிகம் அதிகம் என்று சொல்லுகிறார்கள், இதை விட அதிகம் என்னிடத்தில் செய்திகள் இருக்கிறது, அதையெல்லாம் நான் வெளியிடவில்லை என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார். அதே போல சஹீஹுல் புகாரியிலே 118 இலக்கத்திலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய ஒரு செய்தி, இன்னன்னாஸ் யகூலூன், மக்கள் சொல்லுகிறார்கள், அக்சர அபூ ஹுரைரா, அபூ ஹுரைரா அதிகமான ஹதீஸ்களை அறிவிக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். வலவுலா ஆயத்தானி ஃபீ கிதாபில்லா, அல்லாஹ்வினுடைய வேதத்திலே இரண்டு வசனங்கள் மாத்திரம் இல்லை என்று சொன்னால் மா ஹத்தஸ்து ஹதீசன், எந்த ஒரு ஹதீஸையும் நான் அறிவித்திருக்க மாட்டேன். அந்த வசனங்கள் என்ன? இன்னல்லதீன யக்துமூனமா அன்ஸல்னா மினல் பையினாத் வல் ஹுதா, எவர்கள் நேர்வழியிலிருந்தும் தெளிவான ஆதாரங்களிலிருந்தும் நாங்கள் இறக்கியவற்றை அதற்கு பிறகு மறைக்கிறார்களோ அவர்களுக்கு குற்றம் இருக்கிறது, அவர்கள் தௌபா செய்ய வேண்டும், அவர்களுக்கு தண்டனை இருக்கிறது என்று வரக்கூடிய அல் குர்ஆனிய வசனங்களை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார். சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், இன்ன இஹ்வானனா மினல் முஹாஜிரீன் வல் அன்சார், அன்சாரிகளிலும் முஹாஜிர்களிலும் இருந்த எங்களுடைய தோழர்களுக்கு பல வேலைகள் இருந்தன, ஆனால் நான் அந்த வேலைகளிலே ஈடுபடாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருப்பேன், அவர்கள் எங்கு சென்றாலும் அவர்களோடு நான் சேர்ந்து செல்வேன், அவர்கள் பாடமாக்காத மனனம் செய்யாத எத்தனையோ செய்திகளை நான் பாடமாக்கி வைத்திருக்கிறேன். அதுதான் நான் செய்யக்கூடிய இந்த ஹதீஸ்களை இப்படி அதிகமாக அறிவிக்கக்கூடியதற்குரிய ஒரு காரணம் என்று அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார். ஒருமுறை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஒரு தர்க்கம் ஒரு ஹதீஸ் விஷயத்தில். அது என்ன ஹதீஸ் என்று சொன்னால், யார் ஜனாசாவிலே கலந்து கொண்டு அதனுடைய தொழுகை, அதே போல அதனுடைய அந்த அடக்கப்படும் வரைக்கும் அதனை பின்தொடர்ந்து சென்றால் அவருக்கு இரண்டு மலை அளவு நன்மை எழுதப்படும். ஒவ்வொரு மலையும் உஹது மலை அளவு பெரிய மலை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸை அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார். இதற்கு இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதாவது அதனை ஏற்றுக்கொள்ளாத விதமாக சில கருத்துக்களை வெளியிட்ட, என்ன அபு ஹுரைரா அதிகமான செய்திகளை அறிவிக்கிறார், இப்படி ஒரு செய்தியை நாங்கள் கேள்விப்படவே இல்லையே என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விமர்சித்து விட்டு, இந்த செய்தி உண்மைதானா என்பதை பரீட்சிப்பதற்காக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் ஒரு தூதுவரை அனுப்புகிறார். அபு ஹுரைரா இப்படி ஒரு ஹதீஸை அறிவிக்கிறார்கள், இந்த செய்தி உண்மைதானா என்ற விஷயத்தை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே கேட்டபோது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த அபு ஹுரைரா அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் உண்மைதான் என்று அவர்கள் உறுதிப்படுத்துகிறார். அப்ப அந்த தூதுவர் வந்து இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய திலே வந்து அந்த விஷயத்தை சொன்னதும், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு உடைய கையிலே ஒரு கல் இருந்தது, அதை அப்படியே தூக்கி தரையில அடித்து விட்டு சொன்னார்கள், எத்தனையோ மலையளவு நன்மையை நான் வீணாக்கி விட்டேனே, பல ஜனாசாக்கள் தொழுகையோடு அவர்கள் முடித்துக் கொள்வார், பின்தொடர்ந்து செல்வதில்லை, காரணம் அதற்கு இந்த அளவு நன்மை இருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியாது. எனவே இப்படி ஒரு செய்தி கிடைத்ததற்கு பிறகு அவர்கள் அந்த கை சேதப்பட்டு தன்னுடைய கையிலே இருந்த அந்த கல்லை தரையிலே அடித்து விட்டு சொன்னார்கள், அதிகமான மலையளவு நன்மையை நான் வீணாக்கி விட்டேனே என்று அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்திகளையும் நாங்கள் பார்க்கிறோம். இதுதான் இந்த ஒரு அதாவது சஹாபாக்களுடைய ஒரு விஷயத்தை பாருங்கள், சஹாபாக்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னால் உடனே அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது ஒரு சிலருடைய வாதம். ஆனால் பாருங்கள், அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஹதீஸை ஒரு செய்தியை அறிவித்தால் கூட அதனை ஒரு சஹாபி உறுதிப்படுத்துவதற்கு தயாரில்லை, அதனை இன்னொரு சஹாபியிடத்திலே கேட்டுதான் அதனை உறுதிப்படுத்துகிறார். ஆனால் இன்று இருக்கக்கூடியவர்களுடைய வாதம் என்ன, சஹாபாக்கள் ஒரு செய்தியை அறிவித்து விட்டால் உடனே அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதனை பின்னிக்க கூடாது என்பது. ஆனால் அவர்களுடைய கூற்றுப்படி சஹாபாக்களே அவர்களுடைய செயல்பாடுகளே அந்த ஹதீஸ்களுடைய விஷயத்தில் மார்க்க சட்டங்கள் தொடர்பான விஷயத்தில் அப்படி இல்லை. அதே போல பாருங்கள், எல்லா விஷயங்களும் எல்லா சஹாபாக்களுக்கும் தெரிந்திருக்காங்க, ஒரு சில விஷயங்கள் ஒரு சில சஹாபாக்களுக்கு தெரியும், ஒரு சில சஹாபாக்களுக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு உதவி, இந்த காலத்தில் எல்லாமே தொகுப்பாக எங்களுடைய கையிலே கிடைக்கிறது. ஆனால் இது போன்ற ஒரு அமைப்பு அந்த காலத்தில இருந்து யாருக்குமே கிடைக்கவில்லை. அது இமாம்களுடைய காலத்தை எடுத்துக்கொண்டால் கூட சொல்லலாம், இமாம் புகாரிக்கு கிடைத்த ஹதீஸ் இமாம் திருமதிக்கு கிடைத்திருக்காங்க, இமாம் திருமதிக்கு கிடைத்தது இமாம் இப்னு மாஜாவுக்கு கிடைத்திருக்காங்க, ஆனால் அல்லாஹ்வுடையால் இமாம் புகாரிக்கு கிடைத்தது எங்களுக்கு கிடைத்திருக்கிறது, திருமதி இப்னு மாஜா இப்படி எத்தனையோ பல கிரந்தங்கள் இருக்கின்றன, அவைகளிலே உள்ள எல்லா ஹதீஸ்களும் தொகுப்பாக எங்களுக்கு கிடைத்திருக்கின்றன. அதன் காரணமாக சில மார்க்க சட்டதிட்டங்களை அவர்கள் நடைமுறைப்படுத்தியதை காட்டிலும் மிக துல்லியமாக எங்களால் ஹதீஸ்களின் மூலமாக முடிவெடுக்க முடியும். சில விஷயங்கள் சஹாபாக்களுக்கு தெரியாமல் இருப்பதற்கே அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றன. பாருங்கள், இவ்வளவு நாங்கள் இவ்வளவு அதிகமானவர்கள் கேள்விப்பட்ட அந்த விஷயம் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு தெரியாது. ஜனாசாவிலே அடக்கப்படும் வரைக்கும் கலந்து கொள்வதன் மூலமாக மலையளவு நன்மை, இரண்டு மலையளவு நன்மை கிடைக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியாது. ஆனால் பிற்காலத்திலேதான் அவர்களுக்கு தெரிய வருகிறது. இப்படி எத்தனையோ சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்கள் இருந்தாலும் சில சந்தர்ப்பத்திலேதான் அவர்களோடு அவர்கள் இருப்பார், அந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் சொன்ன செய்தி தான் அவர்களுக்கு கிடைத்திருக்கும், ஏனைய செய்திகள் கிடைத்திருக்காது. அதன் காரணமாக அவர்கள் சில பிழையான விஷயங்களை அவர்கள் செய்து விடுவார்கள்,
தெரியாமல் செய்யக்கூடிய விஷயங்களுக்காக அவர்கள் குற்றம் சுமத்தப்பட மாட்டார்கள். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து வரக்கூடிய அந்த ஆதாரபூர்வமான செய்திகளை நாங்கள் எடுக்க வேண்டும். அந்த சஹாபி இப்படி செய்தார், இந்த சஹாபி இப்படி செய்தார், இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. ஒன்று, அவர்களுக்கு தெரியாமல் அது நடந்திருக்கலாம், அல்லது பிழையான முறையிலே அது அவர்களை தொட்டும் அறிவிக்கப்பட்டிருக்கலாம். இந்த ஒரு விஷயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப அதிகமான ஹதீஸ்களை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படுகின்றன. இதனை சில சஹாபாக்கள் கூட விமர்சித்தார்கள். விமர்சித்ததற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தக்க பதிலடியை கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், நான் எந்த நேரமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருப்பேன், அதற்காக என்னுடைய வயிறை கூட நான் பொருட்படுத்த மாட்டேன், என்னுடைய பசியை கூட நான் பொருட்படுத்த மாட்டேன். ஆனால் அன்சாரி தோழர்கள், ஏனைய தோழர்கள் எல்லாம் அவர்களுடைய குடும்பங்களோடு, வியாபாரங்களோடு, தங்களுடைய தோட்டங்களோடு அவர்கள் இருப்பார்கள் என்ற ஒரு விஷயத்தை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார். ஒருமுறை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் எந்த அளவு சிரமப்பட்டு இந்த ஹதீஸ்களை அவர்கள் மனனம் செய்திருக்கிறார்கள், ஹதீஸ்களை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இருந்திருக்கிறார்கள் என்பதை காட்டக்கூடிய ஒரு செய்தி 3708 புகாரியில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். இதே விஷயம் அபூ ஹுரைரா இந்த விஷயத்தை சொல்லித்தான் சொல்கிறார்கள், மக்கள் சொல்லுகிறார்கள். அதிகமான ஹதீஸ்களை அபூ ஹுரைரா அறிவிக்கிறார் என்ற ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருப்பேன், என்னுடைய வயிறு காலியாக இருக்கும், நான் எந்த ஒரு உணவையும் எதிர்பார்ப்பதும் இல்லை, என்னுடைய ஆடை எப்படி இருக்கிறது என்பதை நான் பொருட்படுத்துவதும் இல்லை, இப்படித்தான் என்னுடைய ஒரு விஷயம் இருந்தது. வலா யஃதுமினி ஃபுலான் வலா ஃபுலானா, எனக்கு ஒரு அடிமையும் இல்லை, இருந்த அடிமையும் நான் ஆரம்பத்திலேயே விடுதலை செய்துவிட்டேன், எனக்கு பணிவிடை செய்யக்கூடிய யாருமே இருக்கவில்லை, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருப்பேன், பசியின் காரணமாக என்னுடைய வயிற்றிலே நான் கற்களை கட்டி கொண்டிருப்பேன். சில நேரங்களிலே ஒரு சில சஹாபாக்களிடத்திலே பசி அதிகமான பசியாக இருக்கும், ஒரு சில சஹாபாக்களிடத்திலே மார்க்க விஷயங்களை கேட்டுச் செல்வேன். மெயின் நோக்கம் அவர்கள் பசிக்கு ஏதாவது சாப்பாடு தருவார்கள் என்பதுதான் நோக்கம். ஆனால் போவார்கள் வந்து எப்படி, அதாவது இப்படி ஒரு குரான் வசனம் இருக்கிறது, அந்த குரான் வசனத்தை கொஞ்சம் சொல்லித்தாருங்கள் என்று கேட்பார்கள். அப்போ அவர்களுக்கு கேட்கக்கூடிய அந்த சாட்சியில் அவர்கள் தங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய உணவுகள் எதையாவது கொடுப்பார்கள். இப்படித்தான் அவர்களுடைய காலங்கள் போய் கொண்டிருந்தது. இதைத்தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நான் ஒரு சில விஷயங்களை ஆயத்துகள் சம்பந்தமாக மனிதர்களிடத்திலே ஓதும்படி கேட்பேன், ஏன் அவர்கள் என்னை வீட்டுக்கு அழைத்து சென்று அவர்களுக்கு ஏதாவது உணவு, எனக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்பதற்காக நான் கேட்பேன். ஆனால் சிலர் அதனை புரிந்து கொள்வார்கள், சிலர் அதனை புரிந்து கொள்ள மாட்டார்கள். சிலர் அவர்கள் கேட்கக்கூடிய அந்த வசனம் அவர்களுக்கு தெரிந்திருக்கும், ஆனால் அவர்களுக்கு அதுக்குரிய விளக்கத்தை கொடுத்து விட்டு அப்படியே சும்மா சென்று விடுவார்கள், அவர்களுடைய அந்த நிலைமையை புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்றும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார். இப்படி ஒரு நடந்த ஒரு சம்பவத்தை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். ஒரு முறை நான் ஒரு பாதையோரத்திலே உட்கார்ந்து இருந்தேன், சரியான ஒரு பசி, கடுமையான ஒரு பசி. வளமை போன்று அபூ ஹுரைரா அபூ பக்ர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பாதையால் நடந்து போகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவை அழைத்து இவர்கள் கேட்கிறார்கள், அபூபக்கரே இப்படி ஒரு ஆயத் இருக்கிறது, அதனை எனக்கு கொஞ்சம் கற்றுத்தாருங்கள் என்று கேட்கிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு விஷயம் விளங்கவில்லை. உடனே அவர்கள் அந்த வசனத்தை கற்றுக் கொடுத்து விட்டு அவர்கள் அவர்களுடைய பாட்டிலே செல்கிறார். மீண்டும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவர்கள் அதே பாதை வழியாக செல்கிறார்கள். அவர்களுக்கு கடுமையான பசி, அதே விஷயத்தை தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலும் நேரடியாக எனக்கு பசிக்கிறது ஏதாவது தாருங்கள் என்று அவர்கள் கேட்கவில்லை, இந்த குரான் வசனத்தை எனக்கு கற்றுத் தாருங்கள் என்று கேட்டாலும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு விஷயத்தை புரிந்து கொள்ளவில்லை. குரான் வசனத்தை கற்றுக் கொடுத்து விட்டு அவர்களுடைய பாட்டிலே அவர்கள் சென்று விடுகிறார். இப்படி இருக்கின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாதையின் வழியாக வருகிறார். இப்ப இவர்களை கண்டதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த முகத்திலே ஒரு புன்முறுவல் பொறுக்கிறது. இவர்களை கண்டதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரிக்கிறார்கள். சிரித்து விட்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், பாரஃப மாஃபி வஜ்ஹி, என்னுடைய முகத்திலே என்ன வெளிப்படுகிறது என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார். அதே போல மாஃபி நப்சி, என்னுடைய மனசுக்குள் என்ன இருக்கிறது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் அறிந்து கொண்டார்கள். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்வார்கள். அதன் அடிப்படையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விளங்கிவிட்டது, அவருக்கு கடுமையான பசியிலே இருக்கிறார்கள், உணவின்றி இருக்கிறார்கள் என்பது விளங்கிவிட்டது. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா அபா ஹிப், பூனையின் தந்தையே, குல் லப்பைக் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, நான் இதோ விடையளிக்கிறேன் என்று சொன்னேன். கால இல்ஹக், வாருங்கள் என்று அழைத்து சென்றார். பமலா அவர்கள் சென்றார்கள். நானும் அவர்களை பின்தொடர்ந்து சென்றேன். வீட்டிலே அனுமதி கேட்டு நுழைந்தார்கள். எனக்கு அனுமதி தரப்பட்டது. பதகல, வீட்டினுக்குள் அவர்கள் நுழைந்தார்கள். நுழைந்ததன் பிறகு பவஜத லபனன், ஒரு சிறிய ஒரு பாத்திரத்திலே பால் கொஞ்சம் இருப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டார். அந்த பாலை கண்டதும் மின் ஐன ஹாதல் லபன், இந்த பால் எங்கிருந்து வந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டாரிடம் விசாரித்த பொழுது, இதை இன்னார் ஹதியாவாக தந்தார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அந்த வீட்டிலிருந்து பதில் வருகிறது. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரும் சதகாவாக கொடுத்தால் அதனை சாப்பிட மாட்டார்கள், குடிக்க மாட்டார்கள். யாராவது சரி கொண்டு வந்து இது ஹதியா என்று கொடுத்தால்தான் அவர்கள் சாப்பிடுவார்கள், குடிப்பார்கள். சதகா என்பது அவர்களுக்கு தடை செய்யப்பட்ட ஒரு உணவு. எனவே இது என்ன வகை என்பதை அறிந்து கொண்டார்கள். ஹதியா என்பது என்றதும் அதனை அவர்கள் குடிப்பதற்கு தகுதியானது என்பதை கையிலே எடுத்துக் கொண்டார்கள். கையிலே எடுத்ததன் பிறகு அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சொல்கிறார்கள், இல்ஹப் இலா அஹலி சுஃபா, திண்ணை தோழர்கள் என்று ஒரு சில தோழர்கள் இருந்தார். அவர்களை பொறுத்தவரையில் வகும் அபியாசு இஸ்லாம், இஸ்லாத்தினுடைய விருந்தாளிகள் அவர். அவர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லை. யாராவது சரி சஹாபிய தோழர்கள் ஏதாவது உணவு கொண்டு கொடுத்தால்தான் சாப்பிடுவார்கள். இருப்பதை வைத்துக் கொண்டு, இருக்கக்கூடிய உடைகளை உடுத்திக் கொண்டு அவர்கள் மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விருந்தாளிகளாக அவர்கள் பள்ளியிடே இருந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு தான் திண்ணை தோழர்கள் என்று சொல்லப்படும். இந்த தோழர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தி அனுப்புகிறார்கள், அபு ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களின் ஊடாக போய் அவர்களையும் வர சொல்லுங்கள் என்ற ஒரு செய்தியை அனுப்புகிறார்கள். இப்பொழுது அபு ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் கொஞ்சம் தயங்குகிறார்கள். கொஞ்சம் ஏன், பாத்திரத்திலே கொஞ்சம் பால் தான் இருக்கிறது, இவர்களுக்கு கடுமையான பசி. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திண்ணை தோழர்களையும் அழைத்து வாருங்கள் என்று சொல்கிறார்கள். அவர்களையும் அழைத்து வந்து இந்த பாலிலே அவர்களும் குடித்து எனக்கு என்ன கிடைக்க போகிறது என்ற ஒரு தயக்கம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதும் வேறு எந்த கதையும் இல்லாமல் போய் சென்று திண்ணை தோழர்களை அழைக்கிறார்கள். அவர்களுமோ அவர்களுக்கு சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லை, அவர்கள் படுப்பதற்கு தயாராகிவிட்டார்கள். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர சொல்லுகிறார்கள் என்ற ஒரு செய்தி திண்ணை தோழர்களுக்கு கிடைத்ததும் அவர்கள் எல்லோரும் புறப்பட்டு வந்து விட்டார்கள். ஏதாவது உணவு கிடைக்க போகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது தரப்போகிறார்கள் என்பதற்காக அவர்கள் வந்து விட்டார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாலை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கையிலே கொடுத்து சொன்னார்கள், ஒவ்வொருவராக பங்குவை. முதலாவது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களை குடிக்க சொன்னாலாவது சரி பரவாயில்லை, முதலாவது சொல்லுகிறார்கள் எல்லோருக்கும் பங்கு வையுங்கள் என்று. அதுக்கும் அவர்களுடைய மனதிலே ஒரு நெருடல், இந்த பால் மிஞ்சுமா என்கின்ற ஒரு தயக்கம். அப்ப எடுத்து ஒவ்வொருவராக பங்கு வைக்கிறார்கள். அந்த திண்ணை தோழர்கள் ஒவ்வொருவரும் அந்த பாலை குடிக்கிறார்கள். அவர்களுடைய வயிறு நிரம்புகிறது. இப்படி எல்லோருமே குடித்து விட்டார்கள். என்னாலும் அந்த பால் அப்படியே தான் இருக்கிறது. அப்ப எல்லோரும் குடித்ததன் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டாங்க, என்ன எல்லோரும் குடித்து விட்டார்களா? ஆம், எல்லோரும் குடித்து விட்டார்கள். இப்ப பாலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையிலே கொடுக்கிறார்கள். அப்பொழுது கூட அவர்கள் குடிக்கவில்லை. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குடி என்று சொன்னார். உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு எடுத்து அந்த பாலை குடிக்கிறார்கள். குடித்ததன் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையிலே திருப்பி கொடுக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ குடி, திரும்பவும் குடிக்கிறார்கள், குடித்து விட்டு கொடுக்கிறார்கள். நபிசாரர் சொன்னார்கள், இன்னும் குடியன். இப்படி குடித்து விட்டு கடைசியில மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடியன் சொன்னவுடன் அல்லாஹ்வின் தூதர் வயிறு நிரம்பி விட்டது, போதும், இதற்கு பிறகு வயிற்றிலே இடமில்லை என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையிலே அந்த பாலை கொடுக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பிஸ்மி சொல்லி அந்த பாலை அருந்துகிறார்கள். அந்த இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு அற்புதம் தெரிவாங்க. ஏன், ஒரு சிறிய பாத்திரத்திலே கொஞ்ச பால்கள் தான் இருந்தது, அதனைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு திண்ணைத்தோழர்களுக்கும் பங்கு வைக்கிறார்கள். அதே போன்று பசியோடு இருந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் வயிறு நிரம்பும் வரைக்கும் அந்த பாலை தான் குடிக்கிறார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குடிக்கிறார்கள். அந்த சிறிய குறைந்த அந்த பாலிலேயே அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பரக்கத்தின் மூலமாக அதிகமான அந்த பால்கள் உற்பத்தியாகிறது. இதனை நாம் எதனை விளங்கி கொள்ள வேண்டும் என்றால், அவர்கள் அந்த திண்ணை தோழர்களாக இருந்தாலும் சரி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் அந்த பட்ட கஷ்டங்கள், இந்த மார்க்க கல்வி கற்க வேண்டும், அதை நான் மனனம் செய்ய வேண்டும், அதனை ஏனையவர்களுக்கு எத்தி வைக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் பட்ட கஷ்டங்கள் இருக்கிறது, அந்த துன்பங்கள் சொல்ல முடியாது. அந்த அளவு கஷ்டங்களையும் துன்பங்களையும் அவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். எந்த அளவு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம். இவர்கள் பசியோடு இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலும் அதிலிருந்து தான் அறிந்தாமல் முதலாவது நான் குறிக்கிறேன் யார சொல்லலாம், அல்லது இப்போ எல்லோரையும் வர சொல்லுங்கள், இந்த பால்ல என்ன அவ்வளவு அதிகமாவா இருக்கிறது, எல்லோரையும் வர சொல்லுகிறீர்கள், ஒரு வார்த்தை கிடைக்கிறது, அப்படியே முழுமையாக கட்டுப்பட்டார்கள். அதற்கேற்ற போல் அல்லாஹு தஆலாவும் அவர்களுக்கு பரக்கத்து செய்தான். மிகப்பெரிய ஒரு பரக்கத்ததாக இருந்தது. எல்லா நபி அந்த திண்ணை சோழர்களும் அந்த பாலிலே அருந்தினார்கள். அதே போன்று இவர்களும் வயிறு நிரம்பினார்கள். அதே போல இந்த ஹதீஸ்களை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அடைந்து கொள்வதற்காக பட்ட கஷ்டத்தை சொல்லக்கூடிய இன்னொரு ஹதீஸை பாருங்கள். அன் முஹம்மத் என்பவர் அறிவிக்கிறார், குன்னா இந்த அபி ஹுரைரா வ அலைஹி தௌபானி ஷிஃபத்தான், நான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுவிடத்தில் இருந்தோம், அவர்களிடத்தில் இரண்டு ஆடைகள் இருந்தன. இதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு உள்ள ஒரு காலத்திலே உள்ள ஒரு விஷயம். அவர்களிடத்தில் பெருமதியான இரண்டு ஆடைகள் இருந்தன. அந்த நேரத்தில் அவர்களுக்கு கொஞ்சம் தடுமல் பிடித்திருந்தது. அந்த பெருமதியான ஆடையிலே கத்தான் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஆடையிலே அவர்கள் தன்னுடைய மூக்கில வரக்கூடிய அந்த சளியை அவர்கள் எடுத்து விடுகிறார்கள், துடைத்து விடுகிறார்கள். துடைத்து விட்டு ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள், பஹின் பஹின். அபூ ஹுரைராவுடைய ஒரு நிலைமையை பாருங்கள், எந்த அளவு அவர் முன்னேறி இருக்கிறார், பொருளாதாரத்திலே அவர் உயர்த்தப்பட்டிருக்கிறார் என்பதை பாருங்கள் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள். அபூ ஹுரைரா இந்த பெருமதியான ஹத்தான் என்ற துணியில இப்பொழுது மூக்கு துடைக்கிறார் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொல்லுகிறார்கள், லக்கத் ரஐதுனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நான் என்னை கண்டேன், வ இன்னி லஅஹிரு ஃபீமா பைன மின்பரி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலா ஹுஜ்ரத்தி ஆயிஷா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிம்பருக்கும் அதே போன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அறைக்கும் இடையிலே நான் என்னை காண்பேன், அந்த இடைப்பட்ட பகுதியிலே நான் விழுந்து கிடப்பேன், எனக்கு சாப்பிடுவதற்கு ஒன்றுமே இருக்காது, அந்த மயக்கத்தின் காரணமாக நான் விழுந்து கிடப்பேன். மக்கள் எல்லாம் வந்து என்ன செய்வார்கள் என்றால், ஃபயஜீஉல் ஜாஇ ஃபயலாஉ ரிஜ்லஹு அலா உனுகி, அப்படி விழுந்து கிடப்பதன் காரணமாக மக்கள் நினைப்பார்கள் இவருக்கு சுகம் இல்லை, பைத்தியம் பிடித்திருக்கிறது போல். எனவே அந்த காலத்திலே ஒரு சிகிச்சை முறை இருந்தது, பைத்தியம் பிடிப்பவருக்கு அவருடைய கழுத்திலே மிதிப்பார். அபூ ஹுரைராவுடைய இந்த நடவடிக்கையை பார்த்ததும் ஒரு சிலவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், இவர்கள் அப்படி கிடப்பதன் காரணமாக இவருக்கு இப்படி ஒரு நோய் போடும் என்று சொல்லி அவர்களுடைய கழுத்திலே வந்து மிதிப்பார்கள். இப்படியான கஷ்டங்களை நான் அனுபவித்திருக்கிறேன் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்கிறார். எப்படி மிதிப்பார்கள் அவர்கள் நினைப்பார்கள், அபூ ஹுரைராவுக்கு பைத்தியம் போல என்று நினைப்பார்கள், ஆனால் எனக்கு பைத்தியமும் இல்லை ஒன்றும் இல்லை, எனக்கு பசிதான் காரணம் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார். இப்படி பல சிரமங்கள் கஷ்டங்களுக்கு மத்தியிலே 3 வருடங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்து பல செய்திகளை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார். ஹதீஸ் கலையை பொறுத்தவரை பல சஹாபாக்களை தொட்டு பல ஹதீஸ்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. அதிகமான ஹதீஸ்களை அறிவித்த நபித்தோழராக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார். அவர்களுடைய ஹதீஸ்களை பொறுத்தவரை சுமார் 5000 செச்சும் ஹதீஸ்கள் இருந்த காலம் 3 வருடம். அந்த 3 வருடத்திலே நடந்த அவ்வளவு சம்பவங்களையும் அவர்களோடு இருந்து தொகுத்து ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் அவர்கள் வெளியிட்டு அதை ஹதீஸ் மூலமாக சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் லேசாக இந்த செய்திகளை எடுக்கவில்லை, அவர்களுடைய கஷ்டங்களையும் சிரமங்களையும் சொல்லுகிறார்கள். நாங்கள் ஒரு ஹதீஸ் பாடம், ஒரு ஹதீஸ் வகுப்பு என்று சொன்னால் கூட அதற்கு நாங்கள் சமூகம் அளிப்பதற்கு எங்களுக்கு என்னோ மாதிரி இருக்கிறது. ஒரு ஜும்மாவுக்கு பிறகு ஒரு ஹதீஸ் விளக்கம் என்று சொன்னால் கூட அதற்கு இருப்பதற்கு நாங்கள் தயாரில்லை. அதே போல ஒரு தொழுகை, இஷா தொழுகைக்கு பிறகு ஒரு ஹதீஸ் வாசிக்கப்படுகிறது என்றால் கூட சில நேரங்களில் நாங்கள் பின்வாங்குகிறோம். ஆனால் பாருங்கள், எவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியிலே இந்த நபித்தோழர் இந்த ஹதீஸ்களை எல்லாம் தொகுத்து மார்க்க விஷயங்களை எப்படி அழகாக எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த பேரிலே சுமார் 5000 ஹதீஸ்கள் இடம்பெற்றிருக்கின்றன. ஏனைய சஹாபாக்களை பொறுத்தவரையில் அடுத்த தரத்தில் இருக்கக்கூடியது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி. அவர்களுக்கும் இவர்களுக்கும் இடையிலே ஒரு மடங்கு வித்தியாசம் இருக்கிறது. இவர்கள் 5000 ஹதீஸ்களை அறிவிக்கிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா 2000 ஹதீஸ்களை தான் அறிவிக்கிறார். அவர்கள் அவர்களுடைய மனைவியாக இருந்து கூட, அவர்களுடைய நெருங்கிய ஒரு இடத்திலே இருந்து கூட அவர்களை விட ஒரு மடங்கு அதிகமான ஹதீஸ்களை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்திருக்கிறார். இப்படியான இந்த மார்க்க விஷயங்களை நாங்கள் இவ்வளவு இலகுவாக அடைந்திருப்பது இந்த சஹாபியினுடைய பசியும், அதே போன்று இந்த சஹாபி பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் ஒரு உண்மையிலே ஒரு பெரிய ஒரு பங்களிப்பு செலுத்துகின்றன. அல்லாஹால அவர்களுக்கு நிறைந்த நல்ல ஒரு கூலியை நாங்கள் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். அந்த அளவு அவர்கள் இந்த ஹதீஸ்களை தொகுத்து தந்திருக்கிறார்கள். எனவே நாங்களும் எங்களுடைய இந்த மார்க்க விஷயங்களை பின்பற்றுகின்ற விஷயத்தில், அதே போன்று மார்க்க அறிவுகளை அடைந்து கொள்கின்ற விஷயத்திலே நாங்களும் கஷ்டப்பட வேண்டும், சிரமப்பட வேண்டும். எங்களுடைய பிற்காலத்திலே வரக்கூடிய சந்ததிகளுடைய கையிலே இந்த மார்க்கம் நல்ல பாதுகாப்பான முறையிலே நல்ல முறையிலே கிடைப்பதற்கு எங்களுடைய அர்ப்பணிப்புகளும் தேவை. அது இல்லாமல் ஒரு காலமும் இந்த விஷயத்தை சாதிக்க முடியாது. அவர்கள் பட்ட கஷ்டத்தை போன்று நாங்கள் கஷ்டப்பட வேண்டிய தேவையும் இப்பொழுது இல்லை. எல்லாமே இலகுவாக இருக்கிறது. நாங்கள் சில முயற்சிகளை தான் செய்ய வேண்டியிருக்கிறது. அந்த முயற்சிகளை கூட நாங்கள் செய்யாவிட்டால் அல்லாஹ்விடத்திலே நாங்கள் மிக கடுமையான கேள்விகளுக்கு உட்படுவோம். எங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயம், அதே போன்று எங்களுக்கு தெரிந்தவர்களுடைய விஷயத்தில் இந்த மார்க்கத்தை எட்டி வைக்கின்ற விஷயங்கள் எந்த அளவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், பல்லிஹு அன்னி வலவ் ஆயா, ஒரு செய்தியாக இருந்தாலும் நீங்கள் என்னமிருந்து அந்த செய்தி வருகிறதா, அதை என்னை தொட்டு நீங்கள் அறிவித்து விடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இதை அறிவிக்கக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. ஒரு விஷயத்தை காண்கிறோம் சகோதரர்களுக்கு மத்தியிலோ, அல்லது எங்களுடைய குடும்பத்துக்கு மத்தியிலோ, அல்லது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலோ ஒரு விஷயத்தை, குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான ஒரு விஷயத்தை எங்களுடைய சகோதரர்களுக்கு மத்தியிலே கண்டால் வேறு எந்த கதையும் தேவையில்லை. நீங்க இப்படித்தான், நீங்க அந்த காலத்துல நீங்க இப்படித்தான் அப்படின்னா இதெல்லாம் தேவை. இதையெல்லாம் விட்டு ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லி இருக்கிறார்கள், குர்ஆன் இதை இப்படி வருகிறது, உங்களுடைய செயல்பாடு அதற்கு மாற்றமாக இருக்கு. எனவே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று நாங்கள் சொல்லவில்லை. இப்படி சொன்னால் இன்ஷா அல்லாஹ் ஒரு மாற்றங்கள் எங்களிடத்தில் ஏற்படும். சிலரை பொறுத்தவரையில் தவறுகளை திருத்துகின்ற விஷயத்தில் சில கோட்டைகளை விடுகிறார், அவரை போய் அவமானப்படுத்துவது. அல்லது வந்து உதாரணத்துக்கு நான் ஒரு பிழை செய்கிறேன் என்று வையுங்கள், அப்ப என்னிடத்திலே வந்து அந்த விஷயத்தை அழகாக சொன்னால் நான் ஏற்றுக்கொள்வேன். என்னிடத்திலே ஒரு நாள் வந்து சொன்ன, நீங்க மூலவி மேடை ஏறி பயான் பண்றீங்க, இப்படி எல்லாம் செய்றீங்க, ஒரு பொறுப்புல இருக்கிறீங்க, நீங்க இந்த தவறை இப்படி செய்யலாம் அப்படின்ற சொல்ல எனக்கு அந்த தவறை ஏற்றுக்கொள்வதற்கு மனசு வருமா? வராது. அநேகமானவர்கள் தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய விதம் இப்படித்தான். அவரை பற்றிய ஒரு ஒரு விஷயங்களை சொல்லிவிட்டு அவரை ஒரு இழிவுபடுத்தும் விதமாக தாழ்த்தும் விதமாக கதைவிட்டு தவறை சொன்னால் அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டார். தவறு குரான் ஹதீஸ் இப்படி உங்களுடைய விஷயத்தில் இப்படி ஒரு தவறு இருப்பதாக நான் காண்கிறேன், ஆவென்றாலாம் இல்லை என்றால் இல்லை என்று சொல்வார், தெரிஞ்சுக் கொள்வேன், விஷயம் முடிந்தது, எங்களுடைய பொறுப்பு முடிந்தது, இந்த ஒரு விஷயத்தை நாங்கள் கையிலே எடுக்க வேண்டும். எனவே இந்த மார்க்கெட் கல்வியை கற்கின்ற விஷயங்களையும் நாங்கள் ஆர்வம் செலுத்த வேண்டும். எவ்வளவு சிரமப்பட்டு இந்த தோழர்கள் அந்த கல்வியை கற்றிருக்கிறார்கள், அதை எங்களுக்கு எட்டி வைத்திருக்கிறார்கள் என்பதையும் நாங்கள் பார்க்க வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த அருமை தோழர்களோடு சுவனத்திலே நுழையக்கூடிய பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும். سبحان الله بحمده سبحانك اللهم بحمدك اشهد ان لا اله الا انت ஒரு தவற ஒரு ஆள் செஞ்சிட்டாருன்னு சொல்லி சொன்னா வந்து பொருத்தம் சரியான இது வந்து அவரை அழைச்சி தனியே சொல்லு, அப்பதான் அவர்கள மானங்கள் கோக்கடிக்கப்படுவது இல்லாம போகும். ஏன்னா ஒவ்வொரு முஸ்லிமுடைய மானமும் ஹராம், அடுத்தவங்களுக்கு அவர் எந்த வகையிலையும் கோக்கடிக்க கூடாது. நேரடியாக அவர்கிட்ட தனியை அழைச்சி சொல்ல வேண்டியது, வேற யாருக்கையும் சொல்லவும் எந்த தேவையும் இல்லை. வேற யாருக்கையும் சொல்றது எங்கள்கிட்ட உள்ள அநேகமான சகோதரத்துவ உடைவு வேற யாருக்கிட்டையும் பேசி தவறுகளை சொல்றது பாத்தீங்களா? அவர் எப்படி செஞ்சு போட்டாரு, எப்படி எல்லாம் அவரை நான் நம்பிட்டு இருந்தேன், இப்படி செஞ்சு போட்டாருன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லுவோம். அதோட அவர் அவர்ல ஒரு நல்ல நம்பிக்கை வச்சுட்டு இருப்பார், அவரும் விரக்தி அடைஞ்சிருவார். சம்பந்தப்பட்டவருக்கு விஷயமே தெரியுது, இவங்க அவங்க எல்லாம் வெறுப்புல இருந்துட்டு இருப்பாங்க. இப்படியான ஒரு விஷயங்கள் நடக்கும். இதை நாங்க தவிர்த்து கொள்ளணும். தவறு யார் செய்திருக்கிறோம் அவங்கள்ட்ட மட்டும்தான் பேசி அந்த தவறை நாங்க அழகான முறையில சொல்லி அவரை திருத்துறதுக்கு முயற்சி செய்யணும். அது வேற சம்பவம், அதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அது மாதிரி அபூபக்கர் நபி ஸல்லல்லாஹு வெளியே வராங்க பத்தியால, அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களும் பத்தியோட வெளியே வராங்க, உமர் ரலியல்லாஹு அவங்களும் பத்தியோட வெளியே வராங்க, ரெண்டு பேர் எல்லாருக்குமே பத்தி இப்படி போல ஒரு அன்சாரி தோழர்கள் வீட்டுக்கு போறாங்க. போனதோட அவரு ஒரு ஆட்டை அடித்து அவங்களுக்கு சாப்பாடு போட்டதாக வருது, அது வேற சம்பவம். அதுல வந்து அந்த உணவு அந்த அன்சாரி சோழர் அந்த ஆட்டா இருந்து அந்த உணவு எல்லாம் இப்ப நீ குடித்ததுக்கு அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க வந்து இந்த அருளை பற்றியும் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேள்வி கணக்கு கேட்கப்படுவீர்கள் அப்படிங்கிறாங்க. குர்ஆன் வசனம் அன்ற நாளில் ஒவ்வொரு அருக்கொடையை பற்றியும் நீங்கள் கேள்வி கணக்கு கேட்கப்படுவீர்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க இந்த சாப்பிட்டீங்களே இந்த சாப்பாடு அல்லாஹ் செஞ்சான பத்தியோட வந்தீங்க, அப்ப உங்களுக்கு இப்படி ஒரு விருந்தை ஏற்பாடு செஞ்சிருக்கீங்கன்னா இதுல ஏதாவது நீங்க வித்தியாசமா நடந்தீங்கன்னா இந்த அருளை பற்றி நீங்கள் கேள்வி கணக்கு கேட்கப்படுவீர்கள். முறந்ததுதான் என்னமோ கையில இருந்தது, அதை தூக்கி அடிச்சு சொன்னாங்க, இதை பத்தியும் நான் கேள்வி கணக்கு கொடுக்க வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. வயசு கணக்கு சரியா இல்ல, வரலாற்று பார்க்கணும் அவங்க எத்தனை வயசுல வந்தாங்க அப்படின்னு சொல்லி. ஹிஜிரி வந்து ஆறாம் வருடம் தாண்டி ஹைபர் யுத்தம் எல்லாம் நடந்ததுக்கு பிறகுதான் அவங்க வந்து சேர்ந்தான். அப்படி அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை, அவங்களோட தாய் அவங்களுக்கு பிறகுதான் இஸ்லாம் சேர்த்துக்கிட்டதா ஒரு. ஆனா வந்து கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில ஒரு விமர்சனம் ஒண்ணு இருக்குது, இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சம்பந்தமா. ஆனா அவங்களுக்கு இந்த மாதிரி விமர்சனம் தான், எத்தனையோ பேர் இருந்தாங்க, 20 வருஷம் 23 வருஷம் இருந்தாங்க. அப்ப அவங்க எந்த ஒரு செய்தியும் அறிவிக்க இல்லை, பெருசா அந்த அளவு செய்தி அறிவிக்க இல்லை. இவர் மட்டும் ஒரு 3 வருஷம் இருந்துட்டு 4000 ஹதீஸ்ல அறிவிக்கிறார், இதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவனும் கொஞ்சம் விமர்சிக்கிறாங்க. என்னன்னா இவங்க எல்லா செய்தியும் மனநம் செஞ்சாங்க. இப்ப நாம ஒரு ஆளோட ஒரு நாள் நின்றா ஒரு செய்தி சொன்னாலும் இருக்கும், அந்த ஒரு நாள் நின்ற எல்லா சம்பவத்தையும் தொகுத்து நூற்றுக்கணக்கான விஷயங்களை சொல்லக்கூடிய ஆளே அவங்க அவங்கள மெமரி வர கொடுத்தது. அந்த எல்லாம் அபூஹுரைராவுக்கு எல்லா விசேஷமான விசேஷமான துஆவின் மூலமா விசேஷமான ஞாபக சக்தியை கொடுத்திருந்தா, அதனால அவங்களுக்கு நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையுமே விலாவாரியா அவங்க சொல்றாங்க ஒவ்வொரு சந்தர்ப்பத்துல. அதான் இவ்வளவு ஹதீஸ்களாக வந்திருக்கு. இல்ல இல்ல அது நபியும் குடிக்கணுமே, அவங்களுக்கு மச்சு அவங்க குடிக்கிறதுக்கு வந்து அது சதக்காவா இருந்தா அவங்க குடிக்க மாட்டாங்க, ஹதியா இருந்தா தான் மட்டும் குடிப்பாங்க. அவங்க கேட்டுக்கொண்டு இதுல எனக்கும் பங்கு இருக்குதாங்கிறத தெரிஞ்சு கொள்றது, அவ தெரிஞ்சிட்டு ஹதியா ஹதியாவை பொறுத்தவரை எல்லாருக்கும் கூடுமே, நபிக்கும் கூடும் மத்தாக்களும் கூடும். அதான் அவங்க கேட்டுக்கிட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு அவங்களும் குடிச்சாங்க. سبحان الله وبحمده سبحان الله